உள்ளவனும் கூடத்தில் ஊக்கமனும் திறன் இருவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர் கூட்டியினைப்படுத்தி தருகன் பாத கள்ள நிம்பஸ் போத கவலவர்களின் துண்டு கருணை எனும் கள்ளமதம் பொழி சித்தி வேளத்தினை ஒருவனைகள் தீர்ப்பான் பூழியர் போன் வெப்பொழுத்த புகழியர் போன் கடல் ஊற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்றி ஊழிமணி திருவாத குரல் திருத்தாழ்வு தொல்லை இருந்திரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர் எங்கோர் திருவாசகம் என்னும் தேன். எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியாத்திரம் கூட்டமாக அவனுடைய பொன்னாத்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மார்கழி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுகத்தூர் சாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக எல்லாம் அல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் அற்புதமாக ஒரு ஞான வேள்வியாக நடைபெற்று வருகின்றது. திருவாசகம் அது திருமுறைகளினுடைய முடிமணியாக திகழ்வது திருவாசகம். திருமுறைகள் என்பது மட்டுமல்லாமல் வாசகம் என்பதாக மொழிந்தாலே அது திருவாசகமே வாசகம் என்பதாக சான்றோருடைய மரபு. அந்த திருவாசகம் இறைவனால் எழுதப்பட்ட ஒரே நூல் திருவாசகம். இறைவனாலே எழுதப்பட்ட நூல் என்பதற்கும் மேலாக இறைவன் எழுதி கையெழுத்து இட்ட ஒரு நூல் திருவாசகம். கையெழுத்து முதன் முதலாக டாக்குமெண்ட் எழுதி அதுக்கு கீழே கையெழுத்து போட்டாதான் மேல இருக்கிற டாக்குமெண்ட் வேலிட்னு இந்த உலகத்திலே முதன் முதலாக நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் சிவபெருமான் தான். எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே எழுதினா கீழே சைன் இருக்கணும். ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போனான், என்கிட்ட கடை வாங்கினா திருப்பி தரல, என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறான், இந்த மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறான். அந்த கடனை இந்த நேரத்திற்குள்ள திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஜட்ஜு கிட்ட காமிச்சார். ஜட்ஜு பார்த்தாராம், இந்த டாக்குமெண்ட் இன்வாலிட்னு காமிச்சார். ஏன், எல்லாம் எழுதியிருக்கிறான் ஆனா கடைசியில கையெழுத்து போடாம விட்டுருக்கிறான். இந்த டாக்குமெண்ட் மேல எத்தனை எழுதினாலும் எல்லாமே இன்வாலிட். ஆக டாக்குமெண்ட் எழுதி அதற்கு கீழே கையெழுத்து இடும் பழக்கத்தை முதன் முதலாக இந்த மண்ணுலகத்திற்கு அறிவித்தவர் சிவபெருமான். அதே சிவபெருமான் தான் அந்த கையெழுத்தை மாற்றி எழுதவும் கோலையில சுந்தரமூர்த்தி நாயனாருடைய யாரு, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாத்தா ஆரூரன் அப்படின்னு பேர். அவங்க தாத்தா கையெழுத்தை இவரே போட்டு ஒரு ஓலையை ரெடி பண்ணி கொண்டு வர்றாரு. அப்ப எல்லாம் தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வைப்பது என்பது சான்றோர் மரபு. தாத்தாவுடைய பேர் பேரன், தாத்தாவுடைய பேரை பேரன் எடுக்க வேண்டும். பெயரன் என்பதுதான் பேரன் என்பதாக ஆயிற்று. பெயரை எடுத்தல் பேரன், பெயரை எடுத்தல் ஒன்று, பெயரை கெடுத்தல் ஒன்று உண்டு. தாத்தா பெயரை கெடுக்கிறதுக்குன்னே சில பேரை வருவோம். பெயரை எடுக்கின்ற நிலையிலே பெயரன் என்பதாக அமைந்து தாத்தாவுடைய பெயரை பேரனுக்கு வைக்கிற பழக்கம் நம்முடைய சான்றோர் மரபு. என்ன அவங்க தாத்தா பேருன்னு கேட்பாங்க, அந்த பெயரையே வச்சிரு. அது ஒரு அற்புதமான ஒரு மரபு. சில வீட்டில் இன்னும் சௌரியமா இருக்கும், தாத்தா பேரை திட்டுற மாதிரி பேரனையும் திட்டிக்கலாம். மருமக வந்து பேரனுடைய பேரன் பேரை சொல்லி திட்டுற மாதிரி தாத்தாவுக்கும் அந்த டோஸ் போய் விழும். என்னையா சொன்னேன், இல்ல இல்ல இவனை சொன்ன உங்களுக்கே சொல்ல போறேன். இந்த டபுள் பர்பஸ் பெண்களுடைய கையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க விளையாடுற விளையாட்டே தனி. நமக்கெல்லாம் புத்தி வந்து கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். பெண்களுக்கு எப்பவுமே புத்தி கூர்மை அதிகம். ஏன்னா எப்பவுமே நிழல்ல இருக்கிறதுனால, வீட்லயே இருக்கிறதுனால அந்த மூளையானது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அவங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி கையெழுத்து இடும் நிலையிலே திருவாசகத்தை எழுதி பெருமான் கையெழுத்து இட்டு கொடுத்தார். இது அழகிய திருச்சிற்றம் உடையான் எழுதிய அந்த வாக்கு என்பதாக கையெழுத்து இட்டு கொடுத்த பதிகம் திருவாசகம். அப்படி திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகத்திலே முடிமணியாக திகழக்கூடிய ஒரு பகுதி திருவம்பாவை என்கின்ற இந்த பகுதி. இந்த திருவம்பாவை என்பது 7வது இடத்திலே அமைந்திருப்பது என்பதை முதல் நாளிலேயே குறிப்பிட்டோம். 7வது இடம் துவாதச சாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். துவ என்பதாக சொன்னால் 2 என்று பொருள், தசம் என்பதாக சொன்னால் 10 என்று பொருள். துவ தசாந்தம் 10+2 12 அங்குலம் இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடைவெளிக்கு துவா தசாந்த பெருவழி என்று பெயர். இது 6 ஆதாரங்களையும் கடந்து இந்த இடத்திலே பிரம்மதந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே 12 விரக்கடையாகிய இந்த இடைவெளியிலே பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த வெளிக்கு துவா தசாந்த பெருவழி. தில்லையிலே நடக்கக்கூடிய கூத்தினுடைய குறிப்பு நமக்கு இதயத்தானத்திலே விளங்கும். இதயத்தானம் அநாகதம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே பெருமான் ஆடிக்கொண்டு
அதுதான் தில்லை என்பதாக குறிப்பார்கள். தில்லை என்பதாக சொன்னால் இந்த இடம் அநாகத ஸ்தலம் என்பதாக சொல்லுவது தில்லை. திருக்கோயிலே இருதய தானத்திலே எப்பொழுதும் இருப்பவர் நடராஜ பெருமான், தெற்கு முகமாக இருப்பார். நீங்க எந்த சிவன் கோயில் போனாலும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடியவர் ஒருவர் தட்சிணாமூர்த்தி, இன்னொருவர் நடராஜ பெருமான். அது மட்டுமல்லாமல் நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா மூலஸ்தானத்தில இருந்து இடது பக்கம் அந்த இடத்திலே நடராஜ பெருமான் இருப்பார் எப்பவுமே. நடராஜர் எங்க இருப்பார்? மூலஸ்தானத்திலே இருந்து இடது பக்கம். ஆக மூலஸ்தானத்திலே இருந்து இடது பக்கமாக நம்முடைய உள்ளத்திலே அநாகத தலம் என்பதாக இந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய உடலிலே எவ்வாறு அமைந்திருக்கின்றதோ அதை போலவே திருக்கோயிலே அமைந்திருப்பார்கள். ஆகவே ஒரு மனிதன் படுத்திருக்கின்ற போது இதயம் வருகின்ற இடம் அந்த நடராஜ பெருமான் இடம். ஆகவே அங்கதான் எப்பவும் நடராஜ பெருமான் அமைந்து நடனம் ஆடிக்கொண்டிருப்பார். ஆக கூத்து என்கின்ற வகையிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அநாகத தலமாக விளங்குகின்றது இந்த இடம் தில்லை. துவாதசாந்த பெருவழி என்று சொல்லக்கூடிய இந்த 12 இடைவெளியிலே ஆடிக்கொண்டிருப்பது ஆடல் என்று பெயர். இரண்டு உண்டு, கூத்து என்பதாக ஒன்று உண்டு, ஆடல் என்பதாக ஒன்று உண்டு. கூத்து வேறு, ஆடல் வேறு. துவாதசாந்த பெருவழி என்று சொல்லக்கூடிய துவாதசாந்த பெருவழி என்பது மதுரை என்று சொல்லக்கூடிய ஆலவாயை குறிக்கும். ஆலவாயிலே அவர் ஆடிக்கொண்டிருப்பதற்கு ஆடல் என்று பெயர். ஆலவாயில் ஆடுறதுக்கு ஆடல், தில்லையிலே ஆடினால் கூத்து. அதனால்தான் ஆலவாயிலே செய்த அந்த மந்திர மதுரையிலே செய்த அந்த விளையாடலுக்கு திருவிளையாடல் என்று பெயர். அவர் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆட்டம் ஆடல் என்பதாக, அந்த ஆடலினாலே விளைந்த அந்த ஆடல்கள் திருவிளையாடல். ஆக இந்த திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடல் இந்த இடத்திலே நடைபெறும். அந்த துவாதசாந்த பெருவழி என்ற 7வது இடம் என்கின்ற அந்த 7வது இடத்திலே திருவாசகத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத திருப்பதிகம் திருவம்பாவை. ஆக திருவம்பாவை என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருவம்பாவை நாம் அனுபவ நிலையிலே உணர்ந்து 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 நம்மை பெருமான் கீழிருந்து மேலே இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்லும் ஒரு அற்புத பகுதி திருவம்பாவை. அதனால்தான் திருவம்பாவை முடிமணியாக ஏன் திகழ்கின்றது என்பதற்கு பல பல காரணங்கள் உண்டு. திருவம்பாவையினுடைய சிறப்பு என்பதாக சொன்னால் இந்த திருவம்பாவையினுடைய சிறப்பு சொல்லில் அடங்காத சிறப்பே உடையது. இல்லைன்னா 54 வருஷம் திருவம்பாவையே பேசிட்டு இருப்போமா? ஒடுக்குத்தூர் மடத்துல ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசினா முடிஞ்சு போயிடும், 2 வருஷம் பேசினா முடிஞ்சு போயிடும். திரும்பி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் திருவம்பாவையை பொறுத்தவரையிலும் திருவாசகத்தை பொறுத்தவரையிலும் யார் திருவம்பாவை திருவாசகத்தை எடுத்தாலும் அவரவர்களுக்குரிய அனுபவத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே இது தொடர்ந்து வருகின்ற பேரானந்த நிலையிலே அது விளைந்து கொண்டிருக்கும். நான் போன தடவை என்னென்ன பேசினேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க வச்சு, அதுக்கு முந்தின வருஷம் என்னென்ன பேசி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. போன வருடம் சொன்னது இந்த வருஷம் சொன்னதுக்கும் எந்த வகையிலே ஏதாவது ஒரு ரெண்டு கருத்து பொருந்தி இருக்கலாம். ஆனா போன வருடம் நாம் அமைத்த கருத்துக்கும் இந்த வருடம் அமைக்கின்ற கருத்துக்கும் வேறுபாடு. ஏன்னா நான் போன வருஷம் பேசினது என்னன்னு எனக்கும் தெரியாது, நான் அதை ரெஃபரும் பண்ணல. ஆனா நம்முடைய திருவாசகம் திருவம்பாவை புது புது அவர்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு தெரியும், புது புது கருத்துக்களை புது புது அனுபவத்தை இந்த திருவம்பாவை கொடுக்கும் என்கின்ற அந்த அனுபவ நிலை தான் நமக்கு முக்கியம். அதனால்தான் திருவம்பாவை என்பது எத்தனை முறை படித்தாலும் அது அனுபவ நிலையிலே எப்போ மணிவாசக பெருமான் இது பொருள் என்பதாக காட்டுகின்றாரோ அந்த இது பொருளாக ஆகின்ற வரையிலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த திருவம்பாவை, அதனாலதான் இறைவனுடைய அந்த திருவடியை குறிக்கின்ற பொழுது மணிவாசக பெருமானுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு கொடுப்பார். அதற்கு புது மலர் கழல் இணை அடி, புது மலர்கழல்னு சொல்லுவார். சித்திராபத்திலே முதல் பாடலிலே அந்த அடியை சொல்லுகின்ற போது புது மலர்ன்னு அப்பொழுது அலர்ந்த மலர். நீங்க திருவாசகத்தை எப்பொழுதுமே மலர் மன அந்த மலரானது மலருகின்ற பொழுதுதான் வாசனை வரும். மொட்டா இருக்கும் போது வாசனை வராது இல்லையா? மொட்டா இருக்கும் போது வாசனை வருமா? நாங்க எங்க மலர மொட்டா பார்த்தோம்? எல்லாம் மலர்ந்த மலரா தானே பார்த்துருக்கீங்க. நமக்கு எங்க கிடைக்குது? வாய்ப்பு கிடையாது இல்லையா? ஆனா மலரை முட்டாக இருக்கின்ற மலரிலே வாசம் வராது. பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் இறைவனிடத்திலே நாட்டம் இருக்காது. அவன் மொட்டா இருக்கின்ற போது அவன்கிட்ட போயிட்டு நீ மொட்டை என்னதான் கஷ்டப்படுத்தி நீ விரிய வச்சாலும் விரிக்க முடியுமா? இறைவனிடத்திலே அந்த பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றானது விளைவது அன்பினில் விளைந்த ஆறமுதே. அது விளைய வேண்டும். உள்ளுக்குள்ளே அன்பாகிய அந்த வித்து என்று சொல்லக்கூடிய வித்தை இட வேண்டும். அந்த வித்தானது இட்ட பிறகு அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மலரும். மொட்டாக இருக்கின்ற போது மலராது. அப்படி புது மலர் என்பதாக சொல்லுகின்ற போது திருவாசகம் அப்பப்போ நீங்க எடுத்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்பப்பெல்லாம் நீங்க திருவாசகத்தை எடுக்கின்றீர்களோ அப்பப்பொழுதெல்லாம் அது புது மலர் என்கின்ற நிலையிலே அந்த விரையார் நறுமணமாகி அவருடைய விரையார் திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த வாசனையை நாள்தோறும் அந்த நறுமணத்தை சிவமனத்தை கமழச் செய்வது திருவாசகம். அந்த திருவாசகத்திலே திருவம்பாவை புது புது அனுபவங்களை புது புது நிலைகளை நமக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்ற நிலையை நாம் ஒவ்வொரு தினமும் உணர்ந்து உணர்ந்து முனிவாசக பெருமானுடைய திருவடியிலே வைத்து உணர வேண்டும் என்பதாக சொல்லி இன்றைய தினம் நான்காவது திருப்பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மூன்று திருப்பாடல்கள் நாம் சிந்திச்சோம். முதல் திருப்பாடல், இரண்டு, மூன்று. இந்த மூன்று திருப்பாடல்களிலேயும் மணிவாசக பெருமான் சொல்லிய கருத்துக்களை நாம் நிலைநிறுத்தி இந்த நான்காவது திருப்பாடலுக்கு உள்ளே சென்று மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே நமக்கு உணர்த்தும் நிலை என்ன என்பதாக காணலாம். நான்காவது திருப்பாடல், என்ன திருப்பாடல் இது? இது அடுத்த தடவை படிக்கும் போது என்ன என்ன அனுபவம்? உபாசகம் ஏற்றிக்கொண்டே போகும். அது நம்ம நிச்சயமாக உணரும் நிலை. அது அனுபவபூர்வமாக அதை உணர வைக்கிறார் மணிவாசக பெருமான். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு முறை இன்னொரு முறை இன்னொரு முறைன்னு படிச்சு படிச்சு இந்த திருவம்பாவைய உணர்வதற்கு என்கின்ற இந்த பிறவிய வாழ்த்து வேண்டும். இந்த திருப்பாடல் ஒரு யூனிக் ஃபீச்சர், அற்புதமான திருப்பாடல். மணிவாசக பெருமான் இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தும் அந்த கருத்திலே இந்த திருப்பாடல் மிக அற்புதமான ஒரு நிலையை சொல்லுகிறது. நித்தில நகையாய், அந்த பெண்ணை விழிக்கின்ற நிலையை சொல்லுகின்றார். ஒள் நித்திலம் நகை, ஒள் என்பது ஒளிய ஒளிவுடைய, நித்திலம் நகை முத்தன்ன வெண்ணகையாய். முத்து அப்படின்னு சொன்ன நிலை முன்றைய திருப்பாடலில் சொல்லியிருப்பார் முத்தன்ன வெண்ணகை. இங்கே ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலத்தின்றோ. அந்த எழுப்பும் அந்த பெண்கள் கேட்கிறாங்க, அந்த படுத்து கொண்டிருக்கின்ற பெண்ணை, இன்னமா உனக்கு விடியல? இன்னும் நம்ம வீட்டுல அம்மா கேட்பாங்க, டேய் ஏண்டா இன்னும் தூங்கிட்டு இருக்கு, இன்னமா விடியல உனக்கு அப்படின்னு. இன்னைக்கும் நம்முடைய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை எழுப்புகின்ற முறையாக இன்னுமா விடியல அப்படின்னு கேட்கின்ற அந்த ஒரு இரக்க குறிப்பு. இவனை அடிச்சே எழுப்ப முடியல, தரதரன்னு எழுந்துட்டு போக முடியாது, அதனால உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த ஒரு உணர்ச்சியினுடைய பூர்வமாக வருகின்ற ஒன்று அந்த அம்மா சொல்லும் போது இன்னுமாடா விடியலன்னே அவனுக்கு ஒரு உணர்ச்சி வந்துடும். உடனே என்னடா அம்மா இப்படி இறங்கி சொல்றாங்களே அப்படின்னு உடனே அந்த தூக்கம் கலைந்து அவன் எழுந்து வருவான். அது போல மணிவாசக பெருமான், ஏன்பா இன்னுமா விடியல உங்களுக்கு, இந்த உயிர்களை பார்த்து கேட்கின்ற இரக்க குறிப்பு உடைய ஒரு நிலை அது உணர்த்து. இப்படி திருவம்பாவை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, ஏதோ பெண்கள் எங்கேயோ ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புறாங்கன்ற நிலை பொருள் நிலையிலே முதல் நிலையாக அது அமைத்துக் கொள்ளலாம். ஆனா அப்படியா மணிவாசக பெருமான் இந்த ஆன்மாக்களை பார்த்து கேட்கிறார், இன்னுமா உங்களுக்கு விடியல? உடனே நமக்கு அம்மா சொன்ன உடனேயே நமக்கு தூக்கம் போய் எழுந்து உடனே நாம் எழுந்திருப்பதை போல, இந்த உலகத்தில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிலையற்றது, இறைவனுடைய திருவடியே நிலையானது என்பதை உணர்த்துகின்ற ஒரு இடம் இன்னும் புலர்ந்தோம். உடனே அந்த ஒரு இறைவனுடைய திருவடிதான் உண்மையான பற்று, அதுதான் எனக்கு நிரந்தரமான எனக்கு பற்றுவோடு. இந்த உலகத்திலே எது ஒன்று நிரந்தரம் இல்லை என்பதாக உணர்றோமோ அந்த பொருளிலே இருந்து நமக்கு உடனே பற்று நீங்கிடும். இந்த உலகத்திலே இந்த பொருள் நிச்சயமாக நம்மோடு இருக்கும்னு நீ நினைத்து கொண்டிருக்கிற வரையிலும் அந்த பொருள் நம்மோடு பற்றாக இருக்கும். இதுதான் சூட்சுமம். என்ன சூட்சுமம் சொன்னா, இப்ப இந்த ஒரு பொருள் வச்சுக்கோங்க, ஒரு அற்புதமான ஒரு மொபைல், பிளாக்பெரி. இந்த பிளாக்பெரி மொபைல்ல வந்துட்டு ஒருத்தர் பிரசன்ட் பண்றாருன்னு வச்சுங்க, ஏதோ 30 நாள் பேசுறீங்களாமே திருவம்பாவை, அதுக்காக உங்களுக்கு ஒரு பிளாக்பெரி பிரசன்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்பெரி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக்பெரி மேல எனக்கு அவ்வளவு பற்று வரும், நான் போற இடத்துல எல்லாம் அதை எதை பாக்குறனோ இல்லையோ, இது இவ்வளவு உயர்ந்த செல்வம் உடைய பொருள் இது அப்படின்னு சொல்லி அது பாக்கெட்ல வச்சுப்பேன். அப்பப்ப இருக்கா இருக்கா இருக்கான்னு தொட்டு தொட்டு பாத்துக்குவேன். இப்படி தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு அதை எங்க போனாலும் விடுறது இல்லை, இப்படியே வச்சுக்கிட்டு சாப்பிடுறது. ஏன்னா போயிடுமே, மொபைல நீங்க கீழே வச்சீங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அது இருக்கிறதுங்கிறது இப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே இல்லை, மொபைல் பேச வேணாம், நீங்க இப்படி எடுத்து கீழே வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தட்ட பேசி இப்படி திரும்பினீங்கன்னா மொபைல் இருக்காது. அதுக்கெல்லாம் இப்ப கால் முளைச்சிருச்சு மொபைலுக்கு. ஏன்னா அது மொபைல், இட் இஸ் நாட் இம்மொபைல், இட் இஸ் மொபைல். மொபைல் என்ற அதனுடைய நிலை அது அப்படியே பாதுகாத்து வச்சுப்பேன். ஏன்னா அதுனால எனக்கு வைத்த பற்று. இப்ப அதே பிளாக்பெரி மொபைல் பேட்டரி இல்ல, டிஸ்பிளே அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகுது, பார்த்தா ஒண்ணுமே தெரியல, ஸ்கிராச்சு இப்போ அப்போ உடஞ்சு போயிடுன்ற மாதிரி இருக்கு. ஏதோ போனா போகுது, இது வச்சுக்கங்க சார், ஏதோ உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், இது வந்துட்டு எனக்கும் யூஸ் இல்லை, வேணா ஒரு பேட்டரி வாங்கி போட்டுக்கங்க
பேட்டரி வந்துட்டு இவ்வளவுதான் கிடைக்குது, இந்த கடையில கிடைக்குது, வாங்கி போட்டுங்க, நல்லா பேசுறீங்களா திருவம்பாவை, நாங்க வச்சுக்கீங்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. நான் அதை வாங்கும் போதே எப்படி பாப்பேன், இத போய் கொடுக்குறாரு, இது என்ன பிளாக்பெரின்னு சொல்லிட்டு அதை வேற இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் போதே இது எங்கேயாவது விட்டுட்டு போயிடலாமான்னு தான் வாங்குவேன். ஏன் ஆல்ரெடி யூஸ்டு, ஆல்ரெடி அது வந்துட்டு எப்போ இது போயிட போகுது, என்கிட்ட இருக்க போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்ச ஒரு குறிப்பு உள்ள வந்த உடனே இது நிரந்தரம் இல்லை என்பதாக சொன்ன உடனேயே அதன் மேல இருக்கக்கூடிய பற்று உடனே நீங்குது. ஆனா இந்த உலகத்துல என்னுடைய மனைவி என் கூடவே இருப்பா, என் குழந்தை என் கூடவே இருக்கும், இந்த வீடு என் கூடவே இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எனக்கு உரியவர்கள், நான் எனக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய வைத்த நிதி, பெண்டீர், மக்கள் என்னும் பேரை பெறும் கடலை அற்புதமா வச்ச அந்த திருப்பாடலை நம்ம பாடணும்.
கல்வியே தடையா அமைஞ்சிடும், கல்வியே தடையா அமைஞ்சிடும்.
கல்வி என்பது எப்படின்னு சொன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். கல்வி என்பது என்ன அப்படின்னா, ரன்வேல போயிட்டு இருக்கிற ஒரு பிளைட், ரன்வேல போயிட்டு இருக்கும் பிளைட், அது வேகமாக போயிட்டு இருக்கிற அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆன உடனேயே ஒண்ணு விஷயம், ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்களா, அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆன உடனே என்ன ஆகும், வீலு, வெரி குட் பாயிண்ட், இதுதான் வேணும், பாயிண்ட் முடிக்கணும், மேலே ஏறினா என்ன ஆகும், வேற ஏதாவது சொல்லாம கரெக்டா சொன்னாங்க பாருங்க, இந்த வீல் ரெண்டும் அப்படியே உள்ள போயிடும், வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது கீழே போய் கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த வீல் பயன்பட்டது, ஆனா மேலே ஏறியவுடன் வீல் ரெண்டும் உள்ளே போவதை போல கல்வி என்பது இந்த அருளியல் வாழ்விலே நாம் இந்த உலகத்திலே புரிந்து கொள்வதற்காக நமக்கு அமைந்ததுதான். ஆனா மேல்நிலையிலே அருள்நிலைக்கு போன பிறகு ரெண்டு வீலும் உள்ள போயிடுற மாதிரி கல்வி அந்த இடத்துல போயிடும், அப்பதான் திரு மேல போகும். கல்வி மட்டும் இருந்துருச்சுன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். பூமணியில் சேவடி தீண்டினன்காண்க சிவன் என யானும் தேறினன்காண்க, உடனே கேள்வி கேட்பான், கால் ரெண்டும் தரையில பட்டுதா, சிவருமானே வந்தார்னு சொன்னீங்களே, கால் ரெண்டும் தரையில பட்டுதா, என்ன தேவர்கள் இந்த ஆவிகள் உலகத்துல எல்லாம் பார்த்துருக்கிறோம், கால் தரையில படாம அப்படியே மிதந்து போகுமே, எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார் மணிவாசக பெருமான். புவனியில் சேவடி தீண்டினன்னா இவன் அறிவு என்ன வேலை செய்யுது, ஏதோ ஒரு கல்வியை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறான், உடனே தடைபட்டு, கல்வி என்பது அதுவும் இந்த அருள் வாழ்க்கைக்கு தடை என்பதாக அமைந்தார் மணிவாசக பெருமான். இப்படி இந்த அருள் நிலையிலே வாழ்க்கையிலே மேலே ஏற 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 இருள் நிலை நீங்கி அருள் நிலையாகிய ஒளி நிலைக்கு செல்லுகின்ற அந்த நிலைக்கு நீ என்ன இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கின்றாயோ, ஒரு கேள்வி கேட்பதுதான் இன்னம் புலர்ந்தின்றோ. நீ இவ்வளவு நாளா நீ சேர்த்து வச்ச, இவ்வளவு நாளா நீ உழைத்துக் கொண்டிருக்கிற, இவ்வளவு நாளா இந்த உலகத்துல இருக்கிறையே, யாருக்காக செய்யற, எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற, இதனாலே உனக்கு என்ன பயன், நீ இறந்து போகின்ற பொழுது உன் கூட இதெல்லாம் வருமா, வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் இந்த கல்வி இதெல்லாம் உன் கூட ஏதாவது வரப்போகுதா அப்படின்னு கேக்குறது. ஆனா இதுக்காகத்தான் நாள்தோறும் நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், இதுக்காகத்தானே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு குவஸ்டின் மார்க் போட்டு நம்முடைய உள்ளத்தை உள்முகமாக திருப்புகின்ற இடம் இன்னம் புலர்ந்து, வெளியில பார்த்து கொண்டே இருக்கின்ற நிலையில இருந்து இப்ப உள்ளுக்குள்ளே போக வேண்டும். இன்னம் புலர்ந்தின்றோ, எதுக்காக இந்த நிலை, துணை என்கின்ற நிலையிலே இந்த உலகத்திலே இவையெல்லாம் எனக்கு துணையாக வரும்னு சொன்னியே, உன்னோடு நீ இறக்கின்ற பொழுது யார் துணையாக வருவார், யார் உன்னோடு வரக்கூடிய உரிமை உண்டு. மறைமலை அடிகள் அற்புதமான ஒரு ஒரு நூல் எழுதியிருக்க, மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அப்படின்னு ஒரு நூல், நீங்க எல்லாரும் நம்ம படிக்க வேண்டியது, அது நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அடுத்த நாள்ல இருந்து இறைவனுடைய திருவடியை மறக்கவே மாட்டோம், மறக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம போடுற ஆட்டம், அப்படி போற ஆட்டத்துக்கு மரணத்துக்கு பின்னாடி நடக்கிற விளைவுகள்ல சில குறிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துல ஆட்டம் போட மாட்டோம். அது அது வந்து ஆங்கிலத்தில பல நூல்கள் உண்டு, ஆங்கில வெளிநாடுகளிலே பல ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்காங்க, ஆனா தமிழ்ல எழுதிய எல்லாவற்றும் ஆராய்ச்சி பூர்வமாக எழுதிய ஒரு நூல் இந்த மரணத்தின் பின் மனிதர் நிலை என்று சொல்லக்கூடிய நூல். அதை மட்டும் நீங்க ரொம்ப தப்பு செய்யற இடம் வச்சுங்க, அந்த நூலை நீங்க கொடுத்துருங்க அவங்க கையில, அடுத்த நாள்ல இருந்து நிச்சயமா அந்த நூலை படிச்சதுக்கு அப்புறம் தப்பு செய்யமா, நான் எழுதிட்டேன், ஏன்னா அப்படி ஆதாரபூர்வமாக அதுல எழுதுறாரு, ஆதாரபூர்வமா, சும்மா கதை கட்டிட்டு போறதில்ல, புராண மாதிரி கதை சொல்லிட்டு போற கதையே இல்லை அவர்கிட்ட, ஒவ்வொன்றுக்கும் பேர், எந்த இடத்திலே நடந்தது, யார் இதை சொன்னார், எந்த பத்திரிகையிலே வந்தது அப்படின்னு ஆதாரம் அப்படி எழுதுவார். ஆக இந்த உலகத்திலே இருக்க இருக்கின்ற வரையிலும் இந்த பிறவியானது நமக்கு கிடைத்த ஒரு பேரு, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே. இன்னுமா நீ பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றாய் என்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும் இடம் இன்னம் புலர்ந்தின்றோன்னு கேட்டவர் அங்க உள்ள இருக்கிற அந்த பெண் சொல்றாளா, இல்ல இல்ல எனக்கு இந்த உலகத்துல இங்க இருக்கிற வாழ்க்கைதான் எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். இன்னைக்கும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு எத்தனை வயசானாலும் இந்த உலகத்து இன்பத்தை விட்டு பிரிவதற்கு நமக்கு மன வரது. 90 வயசு ஆனாலும் சரி, அந்த பாட்டியை போய் கேட்டு பாருங்க, இறைவன் திருவடிக்கு போகணுமான்னு கேட்டு பாருங்க. இல்ல இல்ல, என் பேரனுக்கு கல்யாணம் ஆயிட்டோம், அந்த பேரனுக்கு என்ன வயசு, இப்பதான் 6 மாசம் ஆகுது. 6 மாசம் பேரன் கல்யாணம் ஆகி வர வரையிலும் பாட்டிக்கு சிவலோக பதவி நாட் ரிக்வயர்ட். இப்படி இந்த உலகத்து மேல இப்படி ஒரு பற்றா, இப்படி ஒரு நிலையா, நல்ல இல்ல நான் வரமாட்டேன் அதுக்கு சாக்கு போக்கு சொல்ற நிலைதான். வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரும் சாக்கு போக்கு. இன்னும் வெடியிலையா, வா பெருமாளுடைய திருவடியை தரிசனம் செய்யலான்னு கூட்ட உடனேயே, நேத்து நாம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பேசணுமே, இந்தந்த பெண்கள் இந்தந்த எல்லாரும் நம்ம கூடணும்னு சொல்லி பேசிக்கிட்டோமே, எல்லாரும் வந்துட்டாங்களா? ஏன் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டா, அதை எண்ணுகின்ற அந்த பெண், அந்த கூப்பிட்ட அந்த பெண் என்ன போவா இல்லையா, அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாமே உறங்குவதற்குன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு நயமான ஒரு நிலையை வச்சேன். எப்படி பேரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்றோமோ அந்த மாதிரி போய் எல்லாம் வந்துட்டாங்களா, வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ அப்படின்னு கேட்கறது இந்த உலகத்துல எனக்கு இன்னும் போகல இருக்கு, கொஞ்சம் இருந்துட்டு தான் வரல அப்படின்னா அவர் என்ன வேணா நான் சொல்ல போறாரு, நீ இரு, எப்ப வந்து உனக்கு இது வெறுப்புன்னு தோன்றுகின்றதோ அதுவரையிலும் பண்ணுவோம், ஆசை தீர கொடுப்பார். எவ்வளவு எவ்வளவு ஆசை நமக்கு இருக்கிறதோ அந்த ஆசையெல்லாம் நீ தீர்த்ததுக்கு பிறகுதான் பெருமான் நம்மளை அழைக்கிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோயின. இந்த ஆளுங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் கஞ்சத்தனமா கொடுக்காம விட்டாலும் சிவபெருமான்கிட்ட போய் நீங்க எதை கேட்டாலும் வேண்ட முழுதும் தருவோயினர். 100% முழுமையாக தரக்கூடியது சிவம். மித்த தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கொடுக்கும். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய நிலை மற்ற தெய்வங்கள். எங்க சிவபெருமான்கிட்ட போய் நீ வேணா கேட்டுப்பாங்க, இதுவரையில நீ கேட்டது இல்ல, அதனாலதான் நீ நினைச்சிட்டு இருக்க மித்த இடத்துல எல்லாம் எனக்கு நிறைய வருது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு போயிட்டு அங்க போய் வாங்கிட்டு இருக்கு. ஆனா புற்று அதெல்லாம் நிரந்தரமான ஒரு செல்வம் எனக்கு வேண்டும் என்பதாக போனால் அது சிவபெருமான்கிட்ட நீ போய் கேட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக மாட்ட, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் மணிவாசக பெருமான் சொல்ற. மித்த இடத்துல எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான்கிட்ட போனா ஆகா கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த பக்கம் விடுவார், என்ன சார் சிவபெருமான மட்டுமா, சிவபெருமான மட்டும் வணங்காம இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்களே எதுக்கு அப்படின்னா, நிழலினுடைய அனுபவம் வெயில போய் திரிஞ்சு வந்தாத்தான் தெரியும். திடீர்னு போய் ஒருத்தரை வந்து நிழல் நிழல்லயே இருக்கிறவரை கொண்டு போய் நிழல்ல உட்கார வச்சு, ஆஹா என்ன நிழல் பத்தி, ஆமா பெரிய நிழல் இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எப்பவும் தான் நிழல்லாம் நிழல் தான் தானே, போ வெயில போ, நிழலே இல்லாத அந்த கடும் சுரமாக விளங்கக்கூடிய அந்த பாலைவனத்துல நட, தண்ணி கிடைக்காம அல நடந்து நடந்து அலைஞ்சு அலைஞ்சு, ஐயோ நிழல் கிடைக்காதா, கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு நிழல் கிடைக்காதான்ற பொழுது ஒரு அற்புதமான ஆலமரத்தினுடைய அடியில கொண்டு போய் இந்தான்னு உட்கார வச்சு தண்ணீர் பருக தருகின்ற பொழுது எப்படி அருந்துவான்னு சொல்றார் மணிவாசக பெருமான். வழங்குகின்ற அற்புதமான அந்த திருப்பாடல் இவர்
ஆரோ
சாப்பாடு காமிச்சா அதுவும் நார்த் சைட்ல பட்னி, சவுத்லயாவது பரவாயில்ல இருந்துச்சு. நார்த்துக்கு போயிட்டு ஒரு 10 நாள் சில பேர் பட்னியாவே இருப்பான், ஏன்னா அந்த சாப்பாடை பார்த்தாலே பிடிக்காது. ஒரு நாள் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு மருந்து மாதிரி சாப்பிடுறது, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதே சாப்பாடு எடுத்த உடனே காலங்காத்தால உங்களுக்கு வருவது ஸ்வீட் வரும், பல்லு கூட விலகி இருக்க மாட்டான், ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுப்போம். இத 10 நாள் இவங்க இருந்துட்டு 15 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து அம்மா சமைச்சு போட்ட அந்த சாப்பாட்டை அவன் சாப்பிடுற ஸ்டைல பாத்தீங்கன்னு சொன்னா வழங்குகின்றாய்க்கு உங்களுக்கு புரியும். வேற ஒன்னும் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்னும் வேணாம். இப்படி அருள் நிலையிலே பட்டினியா கிடைக்கிற நிலை நம்மளுடைய நிலை. ஐயோ அருள் நிலையில நமக்கு பட்டினி, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப அங்கங்க கிடைக்கிற சிறு தெய்வ வழிபாட்டுல நமக்கு கிடைக்கிறத அப்பப்ப வாங்கிட்டு வந்துடுறோம். ஒரு கால ஒரு நிலையில இறைவன் பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய விருந்து நமக்கு குருந்த மரத்தடியில கிடைக்கும். அந்த விருந்து கிடைத்தவுடன் அந்த பேரானந்தமாகிய அந்த சிவம் தன்னையே பருகத்தரும். மித்த கடவுள்லாம் தங்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அப்படி எடுத்து அப்படி அப்படி எடுத்து கொடுப்பது மற்றது, தன்னையே கொடுப்பது சிவம். மற்ற தெய்வங்களிடத்துல அது கொடுக்கும், அன்பை கொடுப்பது மற்ற தெய்வங்கள், அன்பாய் இருப்பது சிவம். இதுதான் வேறுபாடுங்க. நான் மற்ற தெய்வ வழிபாடுகள் எல்லாம் குறையோ அல்லது எதுவோ சொல்லல, ஆனா வேறுபாடு எவ்வளவு ஒரு நுணுக்கமான வேறுபாடு பாருங்க. மற்ற தெய்வங்கள் இடத்துல அன்பு கிடைக்கும், நார்த் சைட்ல கிடைக்கிற உங்களுக்கு சாப்பாடு மாதிரி. ஆனால் சிவம் என்பது தாய் போடுகின்ற சாப்பாடு சிவம். தாய் தன்னையே தருவதை போல சிவம் தன்னையே பருக தரும். இதை மணிவாசக பெருமான் பல இடங்கள் பல இடங்கள் பல இடங்களிலே சொல்றார். ஒரு இடம் தலை தூக்கி நிற்கும் ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆனந்தாதீதம் என்ற தலைப்புல சொல்றாரு பாருங்க. திருச்சதகத்துல ஆனந்தாதீதம் என்ற 10வது தலைப்பு. அந்த ஆனந்த அதீதம், அதீதம் என்கின்ற நிலை ஆனந்தம், எல்லை கடந்து விளங்குகின்ற ஆனந்தம், எல்லை கடந்து விளங்குகின்ற அந்த ஆனந்தத்திலே சிவமானது தன்னையே பருகத் தருகின்ற அந்த நிலை. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே, முந்தைய திருப்பாடல சொல்லியிருப்பார் அத்தன் அமுதன் ஆனந்தன். அதனுடைய அற்புதமான ஒரு நிலையை இதுல அழுத்தி சொல்லுவார். ஆனந்தாதீதம் 10வது தலைப்பு. எத்தனாவது பாடல்? 2வது. 8வது பாடல் அப்பனே.
Oh, man.
நின்றதோர் துப்பனே. சிவத்தை பருகினான், சிவத்தினிடத்தில் வருகின்ற அந்த பேரானந்தத்தை சிவன் கொடுக்க, அதை மணிவாசனாகிய நான் அதை பெற்றுக்கொண்டு பருகினேன். நோ, சிவத்தையே பருகுதல் என்பது திருவாசகம். அதற்கு உனை பருக நின்றதோர் துப்பனே. இந்த துப்பனே என்ற வாக்கு மணிவாசக பெருமான் இந்த வாக்கு அற்புதமான வாக்குங்க. துப்பனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, துப்பனே என்பதாக சொன்னால் நுகர்ச்சி பொருளாக விளங்குபவனே. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தொற்றுவாய் நீ. அப்பர் பெருமான் சொல்றார், எனக்கு என்னென்னலாம், அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் எனக்கு இந்த உலகத்துல, நான் எதை துய்த்தாலும் எனக்கு நுகர்ச்சிக்குரிய பொருளாக விளங்குவது சிவம் என்று காட்டியது திருவாசன். சிவத்தை பருக வேண்டுமா? அப்படியே உன்னை பருக நின்றது ஒரு துப்பனே. அப்படி சிவத்தை பருகுகின்ற நிலை, சிவத்தையே அனுபவிக்கின்ற அந்த நிலைக்கு அற்புதமான அந்த நிலையை ஆனந்தாதீதம் என்பதாக சொல்லி, இறைவனை அனுபவிக்கின்ற அந்த நிலையிலே ஒரு அற்புதமான ஒரு இந்த மண்ணுலகத்திற்கு ஒரு உபதேச வாக்கினை தருவது இந்த திருப்பாடல். வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ என்கின்ற நிலையிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தினைத்தனை உள்ளதோர் பூவினுள் தேன். அது அப்பப்பதான் இன்னைக்குமே தவிர எப்பொழுதுமே உனக்கு அந்த அனுபவம் இடையராது நிற்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது சிவானந்தமாகிய சிவானந்த தேன் தான் இடையராது நிற்கும். ஆக இதை விட்டு அதற்கு வர வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பினை இன்னும் புலர்ந்தின்றோ என்பதாக கேட்டு பக்குவம் அடையாதவர்கள், இல்ல இல்ல நீ திருவாசகத்தை நீயே வச்சுக்கோ, நாங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திருவாசகம் எடுங்கன்னு சொல்லி என் மனைவி சொல்லியிருக்காங்க. மனைவி ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி. இவர் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடப்பாங்க. யார் சொன்னா நீ 60 வயசு வரலாம், ரிட்டையர் ஆர் வரலாம் இருப்பான்னு உனக்கு யார் கேரண்டி கொடுத்தா? ஏ, ஃப்ரிட்ஜு வாங்கினா அதுக்கு கேரண்டி கொடுக்குறான், அதுக்கே 1 வருஷம் தான் கொடுக்குறான். நீ இந்த மண் உலகத்துல வந்து 60 வயசு வரலாம், 60 வருஷம் இருப்பேன்னு சொல்லி உனக்கு யார் கேரண்டி கொடுத்தது? இவனா எடுத்துக்கிறான். நான் 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா இருப்போம்ல, அப்ப நான் திருவாசகத்தை எடுத்தா அப்ப நீ எடுக்க முடியுமா? சிறுகாலை நாமும் வாணிபம், இறைவனை தொடுகின்ற காலம் இளமை காலம் என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார்லேருந்து, ஞானசம்பந்தர்லேருந்து எல்லாம் நமக்கு அறிவுறுத்தியது எதுன்னு சொன்னா, சிறுகால் என்று சொல்லக்கூடிய இளமை காலம் மட்டுமே நமக்கு உரிய காலம். மணிவாசக பெருமான் 8வது வயதிலே அவர் இறைவனுடைய அந்த திருவடியை எய்தினார் என்பதற்கு சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு உண்டு என்பதாக சான்றோர் வாக்கு. அதாவது மணிவாசக பெருமான், அதாவது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார், ஞானசம்பந்த பெருமான், இப்படி இவங்கெல்லாம் இளமை காலத்திலேயே இறைவனோடு நிற்கின்ற நிலை. இப்போ மணிவாசக பெருமானுக்கு ஒரு குறிப்பு எதிலே கிடைக்கும் என்பதாக சான்றோர்கள் ஆய்ந்து பார்த்த பொழுது சிவபுராணத்திலே சொல்லுகின்றார்கள், மெய்யேவும் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், மெய்யேவும் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு, இன்று வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வரி சிவபுராணத்தில 32வது வரி, இன்று வீடுற்றேன். அப்ப 32வது வயதிலே மணிவாசக பெருமான் சிவத்தோடு சிவமாக ஆன அந்த குறிப்பு 32 என்பதாக சான்றோர் நுணுக்கமாக உணர்ந்து சொல்றாங்க. அவர் தொடங்கும் போதே சொல்றார், எப்ப நான் பெருமான்கிட்ட சேருவேன். அதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். பெருமான் எப்ப என்னை அழைத்து கொண்டு இந்த உலகத்துல இருன்னு சொன்னாரே, இருங்கிறது எவ்வளவு வருஷம்? 32 சுற்றி வருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திராட்சை காலத்தை சுற்றி வந்தவுடன் கேரள நாட்டிலே தலத்திலே மலைநாட்டு தலங்களிலே அற்புதமான ஒரு சிறந்த தலம் திரு அஞ்சைக்களம். திரு அஞ்சைக்களத்து அப்பர் அங்கே நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் கைத்திருத்தொண்டு செய்த தலம் அஞ்சைக்களத்து அப்பர். அப்படி அவர் அந்த இடத்துல செய்த அந்த தொண்டை இன்றைக்கும் நாவுக்கரசரை முள் பொருக்கி சாமின்னு அந்த ஊர் மக்கள் இன்றும் வழக்கத்தில் உண்டா. திருநாவுக்கரசர்னா அவங்களுக்கு தெரியாது, அங்க இருக்கிற முள்ளையெல்லாம் பொருக்கி இருக்கிறார் பாருங்க. முள் பொருக்கு சாமி யாருங்க? திருநாவுக்கரசரா? இல்லங்க, முள் பொருக்கு சாமி, முல்லை பொருக்கினார். திருத்தொண்டு திருவஞ்சை களத்துல செய்த திருத்தொண்டு. அந்த திருவஞ்சை களத்து அப்பனை சுற்றி வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே நீ இருந்தது போதும், வந்துருச்சு 100 பதிகம், ஆக இந்த உலகத்திலே இருந்தது போதும் வா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்படி சுத்தி வந்தார் பாருங்க. அந்த அஞ்சை களத்து அப்பனை சுற்றி வந்து அப்படி நிற்கிறார். நிற்கின்ற பொழுது வெள்ளையான வெட்டியா நிக்குது வெளியில, வா கைலாயத்துக்கு போன உன்னுடைய வேலை முடித்து விட்டது. திரிலா திருத்தொண்ட தொகை தர எதுக்கு வந்தாரு? திருத்தொண்ட தொகை, திரிலா திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகை இந்த மண்ணுலகத்திலே நிற்க செய்ய வேண்டும் என்கின்ற அற்புத நிலைக்காக வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். வந்துட்டாரா? திருவாசக கிடைச்சிதா? மணிவாசக பெருமான் மேல போயிட்டு சிவத்தோடு சிவமாக கலப்பார். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இளமை காலத்திலேயே அவர் பணம் வந்து அஞ்சை களத்து அப்பறை வணங்கி வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன். அப்படியா? வா நீங்களும் அஞ்சை களத்துக்கு போய் இதே பதிகத்தை எடுத்து மனைவி கூட போலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த அஞ்சை களத்தை அப்புறம் சுற்றி வருகின்ற பொழுது இந்த திருப்பதிகத்தை பாடுனா வெள்ளையானை இன்னைக்கும் ரெடியா நிற்கும் என்பது சத்தியமானவன். சும்மா திருமுறைகள் எல்லாம் ஏதோ பொழுது போகாம பாடிட்டு போன பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஏதோ அவர் பாடினார் சார், அவரு இறைவன் கிட்ட பேசினார், அவர் போனார், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க. எனக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இறைவனுக்கு ஏதோ நடந்த ஒண்ணு ரெண்டு பேருக்கும் அப்படி அதை வந்து இல்ல இல்ல. எதுக்கு இன்றைக்கும் இந்த திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? எடுக்கின்ற பொழுதே திருவாசகத்தை எடுத்தா அது மணிவாசகமாக எடுக்கணும், அதுல மணிவாசக பெருமான் இருக்கிறார், அவருடைய திருவடி பதிந்து இருக்கிறது, அப்படித்தான் திருவாசகத்தை எடுக்கணும். வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன்னு சொன்னா வெள்ளையான வந்து நிக்குது. யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க? நம்மளால உண்மையிலேயே உள்ளிலே உள்ளுக்குள்ளாக இருக்கணும் அந்த துறவு. நான் எல்லாத்தையும் இந்த உலகத்துல விட்டுட்டப்பா, எனக்கு எதுவும் இல்லை, நீதான் எனக்கு பற்றுக்கோடு என்பதாக சொல்லி பெருமான் இடத்துல நீங்க வேணா சொல்லி பாருங்க, நிச்சயமா வருவார். அதான் சொல்லுது சைவம், நிச்சயமாக வந்து அவர் உங்களை கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா நாம வந்து உள்ளுக்குள்ளே உணர்ச்சி பூர்வமாக உணர்வு நிலையில இருந்து அதை நிச்சயமாக சொல்லணும். அப்படி சொன்னா வெள்ளையானை நமக்கும் ரெடியாகும். பெருமான் என்ன கொண்டு வர மாட்டாரா? என்ன அவர்கிட்ட இல்லாததா? என்ன வேணா கொடுப்பார். அப்படி இறைவனிடத்திலே நிற்கின்ற அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த அன்பு, இந்த உலகத்திலே எனக்கு எதுவும் இல்லை, நீதான் பொருள் என்கின்ற நிலைக்கு வர வேண்டும் என்ற அந்த உயிர் உணர்ச்சியினுடைய பூர்வமாக அமைத்ததுதான் வண்ணக்கிளி முடியார். எல்லோரும் வந்தார், எல்லாரும் வந்துட்டாங்களான்னு நீ ஏன் தங்கற பின்னாடி? யாத்திரை பத்திலே சொல்லுவார், நிற்பார் நிற்க உலகில் பின்னாடி தங்கி பிற்பட்டொழிந்தால் நீ உனக்குதானே கஷ்டம், ஏன் பின்னாடி போய் தங்கிக்கிற? அப்படி பின்தங்குகின்ற நிலையெல்லாம் முன்னாடி வா என்று படை எழுச்சியாக முன்னுக்கு எழுத்து செல்வது. அப்படி வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோன்னு சொன்ன உடனே உள்ள இருக்கக்கூடிய பக்குவ ஆன்மாக்களாக விளங்கக்கூடிய அவர்கள், நாங்க இறங்கி வர்றதா இந்த மண்ணுலகத்திலே, நாங்கள் இவையெல்லாம் பொருள் அல்ல, இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதாக உணர்ந்து நாங்க இப்ப இறைவனுடைய திருவடிதான் எங்களுக்கு பற்றுகோடுன்னு நிக்கிற எங்களை திருப்பி நீ கீழே வானா என்ன அர்த்தம்? ரொம்ப டேஞ்சரான விஷயம் இல்லையா? என்ன உன் பக்கம் அழைச்சிருப்ப? அதனாலதான் ரொம்ப பழகிற போது நட்பு வகைகளிலே வள்ளுவர் பெருமான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். 4 அதிகாரம் வச்சாரு பாருங்க, எப்படி 5 அதிகாரம் நட்புக்கு மட்டும் 5 இலக்கணம், 17 அதிகாரம் 5 இலக்கணம். ஏன் எதுக்காக சும்மா சொல்லிடுவாரா வள்ளுவர் பெருமான்? எதற்காக வச்சார்? நட்பு என்கின்ற நிலையானது நம்ம சேர்ற இடத்தை பொறுத்து இருக்கும். அது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்ம கீழே கொண்டு வந்துடும். ஆகவே அதைத்தான் ரொம்ப அற்புதமாக அந்த நட்பு என்பது யாரை நட்பு ஆராய்தல், ஆராய்ந்து அந்த நட்பினை சேர வேண்டும், அந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும், கூடா நட்பு என்பதாக பிரித்து பழமை என்பதாக நட்பினுடைய இலக்கணத்தை காட்டி அற்புதமாக அந்த நட்பை ஏன் சொல்றாருன்னா, துறவு என்கின்ற நிலையானது இந்த மண்ணுலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேல வந்துருவாங்க. துறவு என்பது பல பொருள்கள் நம்மோடு சேர்ந்து இருக்கும், அப்படி சேர்ந்து இருக்கின்ற பொருளை ஒண்ணு ஒன்னா கழட்டி 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 கடைசியில நிற்கின்ற ஒன்றுமே இல்லை, எனக்கு சிவம்தான் எனக்கு பொருள் என்கின்ற நிற்கின்ற நிலைக்கு துறவு என்பது பல பொருள்களை பலவற்றை கழற்றி ஒன்றாக நிற்பது துறவு. இப்படி ஒன்றொன்றாக கழட்டி கொண்டு கழட்டி கொண்டு வந்து நிற்க வேண்டும் துறவு. அதனாலதான் துறவு என்ற ஒரு அதிகாரம் வைத்தார். அதே வள்ளுவர் பெருமான் நீத்தார் வெறுமை என்ற அதிகாரத்தை வச்சார். வள்ளுவர் பெருமான சாதாரணமான ஆள் இல்லைங்க. நீத்தார் பெருமைன்னு வைக்கணும், துறவுன்னு வைக்கணும், என்னங்க ரெண்டுத்துக்கு வேறுபாடு அப்படின்னு சொன்னா, அற்புதமாக வள்ளுவர் பெருமான் சொல்றார், நீத்தார் பெருமை என்பது முற்றும் துறந்தவர்களுக்கு நீத்தார். இவர்கள் இந்த உலகத்துல எதுவும் இவர்களிடத்திலே ஒரு பற்றும் கிடையாது, எந்த பொருள் மீது பற்று கிடையாது, முற்றும் துறந்தவர்கள். துறவு என்ற அதிகாரத்திலே இவர்கள் துறவு நிலையிலே நின்று கொண்டிருப்பவர்களுக்கு துறவுன்னு அதிகாரம். துறவுன்னு ஒருத்தர் மேற்கொண்டா அந்த துறவிலே என்னென்ன கடைபிடிக்க வேண்டும், எதை எதை நீக்க வேண்டும் என்கின்ற துறவு நிலையிலே நிற்பவர்கள் ஒரு ஸ்டேஜ், துறவு நிலையிலே நின்று வென்றவர்கள் நீத்தார். அதனாலதான் ரெண்டு வச்சார், நீத்தார் பெருமையும் வச்சார், துறவுன்ற அதிகாரமும் வச்சார். ஒரு மடத்திலே மிகப்பெரிய துறவி, மடத்துல இருக்கக்கூடிய துறவி, அவரு நாள்தோறும் வழிபாடு செய்வாரா. இப்படி வழிபாடு செய்யறதுக்கு பால் வந்து அவருக்கு ஒரு அரை டம்ளர் பால் போதும் பெருமானுக்கு அவர் பயன்படுத்துறது. அவர் வழிபாடு செய்யறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா அரை டம்ளர் பாலுக்கு பதிலாக ஒரு டம்ளர் பாலா அந்த அம்மா கொடுப்பாங்க டெய்லி அவருக்கு. ஆனா அவருக்கு வந்து என்னன்னா, சுவாமிக்கு அரை டம்ளர் தான் பால் நமக்கு பயன்படுத்தணும், மீதி அரை டம்ளர் வந்துட்டு நாம வச்சுக்கிட்டு குடிச்சிடலாமான்னு சொன்னா அது துறவுக்கு ஈடுக்காக வந்து விடும் சொல்லிட்டு அந்த அரை டம்ளர் பாலை என்ன பண்ணுவாரா, கொட்டிடுவார் வெளியில. இப்படி அரை டம்ளர் பாலை டெய்லி அவர் கொட்டுறத பார்த்து அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்க என்னது சுவாமிக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அரை டம்ளர் பால், அது எதுக்கு நீங்க வெளியில கொட்டுறீங்க, எங்க கிட்ட கொடுத்தா நாங்களாவது பிரசாதமா நாங்க எடுத்துக்க மாட்டோமா, நீங்க ஏன் வெளியில யோசிச்சாரா, சரி சரி இத நம்ம வெளியில அந்த அம்மா பிரசாதம் கேக்குறாங்களேன்னு சொல்லி அரை டம்ளர் பாலை கீழே ஊத்துறதுக்கு போல அந்த அம்மா ஊத்துவாராம். இப்படி அரை டம்ளர் பாலை அந்த அம்மா ஊத்துறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா எல்லாம் பிரசாதம் கிடைக்குது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அரை டம்ளர் பாலை ஷேர் பண்றதுக்கு சில பெண்கள் எல்லாம் கூடினாங்க. இப்படி கூடுற பொழுது துறவிக்கு அவங்க அந்த பிரசாதத்தை வாங்கும் போது சும்மா வாங்கலாமான்னு சொல்லி கையில கொஞ்சம் ஒரு காசு அந்த துறவி கிட்ட கொடுத்தாங்க. இப்ப துறவி கையில காசு ஃபர்ஸ்ட் கொட்டினது அந்த அம்மா கொட்டினாரா, ரெண்டாவது கையில அப்படி காசு, கையில காசு வந்த உடனேயே துறவிக்கு அப்படி எண்ணமா, இப்ப ஊத்துறாருல பால் இப்படி ஊத்திட்டே இருக்கும்போது காசு வந்துட்டே இருந்தது, இப்ப இவ்வளவு நாளா அந்த துறவி இந்த பாலை என்ன காசு கொடுத்தாலும் வாங்கிட்ட, இப்ப இந்த பாலுக்கு இவ்வளவு காசு கொடுத்தாதான் கொடுப்பேன்னு ஆரம்பிச்சார். அடுத்த ஸ்டேஜ் காசு வர ஆரம்பிச்சது, பணம் கொட்ட கொட்ட ஆரம்பிச்சுது. என்ன நம்ம கட்டாந்தரையில படுத்து என்ன பண்றது, ஒரு பெட்ட போடுன்னு. கீழே தரையிலே படுத்த துறவி இப்பொழுது கட்டிலே படுக்க தொடங்கினார். கட்டில படுத்த துறவி என்ன தனியாவா படுக்கிறது, கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி துறவி இல்லறத்தானாக மாறினார். இல்லறத்தானாக மாறி குடும்பம் நடத்தி கடைசியில இல்வாழ்க்கையில வந்து அற்புதமா இல்வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டார். துறவு நிலையில இருந்த ஒருத்தர் பாலு கொஞ்சம் கொட்ட போய் என்னங்க பாலை கொட்ட போய் அதை பிடிச்சி கையில காசு வந்த உடனேயே அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒண்ணு ஒன்னா தொடர்ந்து வந்தது பாருங்க. எங்கேயோ மேல இருக்கக்கூடிய ஒருவரை தர்றன்னு கீழே கொண்டு வந்து துறவியினுடைய இலக்கணம் போய் இப்ப இல்லறத்துக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையில உருள ஆரம்பிச்சுட்ட துறவியா இருந்தவர் பாருங்க. அப்படி நட்பு என்கின்ற நிலையிலே எதை சார்கின்றோமோ அதை சார்கின்ற நிலையிலே எல்லாவற்றையும் நீக்கி நீக்கி ஒன்றாதல் துறவு, ஒன்று பலவாதல் என்பது இந்த உலக வாழ்க்கை. அப்படி வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் நீ அவ்வளவும் கண்ணை புயின்று அவமே காலத்தை போக்காதே. இந்த திருப்பாடலில் நமக்கு வேண்டிய ஒரு உபதேச வாக்கு இந்த ஒரு வாக்கு தான். நீங்க இவ்வளவு நேரம் என்ன பதிய வச்சுக்கிட்டீங்களோ என்ன வச்சீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஒரு வரியை நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு வரி இந்த வரி. கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. என்ன அற்புதமான ஒரு வாக்கு மணிவாசகர் பெருமானுடைய வாக்கு சொல்றாரு பாருங்க. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அந்த பெண்கள் எல்லாம் சொல்றது போல சொன்னாலும் மணிவாசகர் பெருமான் நமக்கு சொன்ன ஒரு உபதேச வாக்கு இந்த வாக்கு. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. உறக்கம் என்கின்ற நிலை அவசியமா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி. உறக்கம் தேவையா? வள்ளுவ பெருமான்கிட்ட போய் கேட்டாங்க, உறக்கம் என்பது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் உறக்கம்? உறக்கம் தானடா, நான் உறக்கத்துக்கு ஒரு டெபினேஷன் வச்சிருக்கேன். என்ன உறக்கம்னா என்ன, தூக்கம்னா என்னன்னு நான் சொல்றேன். உறக்கம் என்பது வேற ஒன்றும் இல்லை, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு. நாள்தோறும் நாம் உறங்குகின்ற அந்த உறக்கம் எதை குறிக்கிறதுனா, இந்த உயிர் இந்த உடலை விட்டு போனதன் பிறகு மரணம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான டெய்லி ரிஹர்சல் உறக்கம். ஒவ்வொரு நாளும் ஒத்திகை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம போகும்போது அப்படியா சொல்றோம், சார் நான் தூங்க போறேன் சார், ரொம்ப என்னவோ தூங்க போறது, என்னவோ அமெரிக்கா போற மாதிரி, சார் நான் தூங்க போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா நம்ம போறோமே, தூங்க போறது என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா அப்படின்னா, வள்ளுவ பெருமான் எச்சரிக்கிறார், மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இல்லடா, நீ மரணத்துக்கு ஒத்திகை பார்க்க போயிட்டு இருக்கிற, மரணத்திற்கு ஒத்திகை பார்க்கும் ஒரு நேரம் தான் உறக்கம் என்பது. அப்படி இந்த உறக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த உறக்கம் நம்முடைய மரணத்திற்கு, ஏன்னா உறங்கிய பிறகு இந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா இருளுக்குள்ள போயிடும், இருளுக்குள்ள போயிடும். துயில் என்பதை பற்றி மறைமலை அடிகள் அற்புதமான ஒரு குறிப்பு சொல்லியிருக்க. துயில் என்பது என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயங்க. துயில் என்பதற்கும் அரி துயில் என்பதற்கும் இரண்டு வேறுபாடு உண்டு. துயில் என்பதிலே இரண்டு வகை உண்டு. உறக்கம் என்ற அந்த துயிலுக்கு ரெண்டு வகை உண்டு, ஒன்று துயில், இன்னொன்று அரி துயில்னு பேர். அரி துயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிதுயில் என்னங்க அரிதுயில்? அரிதுயில் யாராவது யோக நித்திரை, யோக நித்திரை யார் கேள்விப்பட்டிருக்காங்க? யோக நித்திரை. திருமாலை யாரும் வணங்குறதா இல்லையா? என்ன
சொன்னார்
அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டாரா? ரொம்ப கரெக்டா சொன்னார். அரிதுயில்ன்றது திருமால் பார்க்கடல்ல தூங்கறதுக்கு பேரு அரிதுயில்னு பேருங்க. அவங்க இன்னைக்கும் திருமாலினுடைய அந்த வைணவ கொள்கைகளிலே அரிதுயில் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அவரு அந்த பார்க்கடலிலே அப்படி சயனித்து படுத்துட்டு இருப்பாரா, அந்த துயிலுக்கு அது வெறும் துயிலா அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிடுறதா? அவர் படுத்து பார்க்கடல படுத்து அரவணையில படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாருன்னு சொல்றதா அப்படின்னா இல்ல இல்ல, அந்த துயிலுக்கு ஒரு அடிப்படை போட்டு சொன்னாங்க, அதற்கு அரி துயில் அப்படின்னு. நாமெல்லாம் தூங்கறது துயில், அவர் தூங்குவது அரி துயில். அது என்ன அரி துயில்? நாம் உறங்கியவுடன் நம்முடைய அறிவும் சேர்ந்து தூங்கிடும். நாம எப்ப தூங்க ஆரம்பிச்ச உடனேயே அறிவு நம்மோடு தூங்கிடும். ஆனால் ஞானியர்கள் உறங்குகின்ற பொழுது அறிவு விழித்திருக்கும், அறிவு விழித்திருக்கும். தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவலோகம். திருமூலர் வாக்கு திருமந்திரத்தில் சொல்றார், தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே. அப்ப தூங்குகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னா, உறங்கின உடனேயே புரிபுரன்கள் எல்லாம் சுவிச் ஆஃப், எல்லாம் சுவிச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இருளுக்குள்ள போயிடும். ஆனால் ஞானியர்கள் உறங்குகின்ற பொழுது ஒளிக்கு உள்ளே செல்வார்கள். அறிவு என்ற நிலையிலே அந்த அறிவானது என்றும் விழித்திருக்கும். அதற்கு பெயர் அறிதுயில் என்பது அறிவை தூங்க விடுறது. உறக்கம் என்பது எதற்கு என்பதாக சொன்னா, இந்த உறக்கம் என்பது இந்த உடலுக்கு இழைப்பு வந்துருச்சுன்னு சொன்னா உறக்கம் அவசியம். ஒடுக்கம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன ஆகுறது? இந்த உறக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையானது இந்த உடலுக்கு அவசியம். ஒரு நாள் தூங்காம இருக்கலாம், ரெண்டு நாள் தூங்காம இருக்கலாம், அப்புறம் என்ன முடியும் நமக்கே தெரியாது, சல்லுன்னு எழுந்திருப்படும் இல்லையா? சரியா இல்லையா? நீங்க எல்லாம் உண்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆளுங்க இல்லையா? ஏன்னா மார்கழி மாதம் எஸ்பெஷலி நமக்கு அந்த ஒரு இது கிடைக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி அந்த உறக்கம் வந்த உடனேயே, அந்த உறக்கம் என்பது இந்த உடலுக்கு இழைப்பு. அப்படி உடலுக்கு இழைப்பு ஆற்றுவது என்பது உறக்கம், உயிருக்கு இழைப்பு ஆற்றுவது என்பது மரணம். இந்த மரணம் என்பது வேற ஒன்றும் இல்லை, இந்த உயிரானது ரொம்ப களைஞ்சு போயிடும். எப்படி உடலானது ஒவ்வொரு நாளும் அது படுகின்ற அந்த அத்துணை தொழில் வேறுபாடுகள், அத்தனை தொழில அது ஈடுபட்டு 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 ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த உடலானது இந்த உடலுக்கு கொஞ்சமாவது அதை போடுப்பா அந்த கட்டைய அப்படின்னு சொல்லி சாய்க்கிறாங்க பாருங்க. அப்படி சாய்க்கின்ற பொழுது இந்த உடலானது இழைப்பு அடைகின்றது. அந்த மாதிரி இந்த உயிருக்கு இழைப்பு வேணாமா? இந்த உயிருக்கு இழைப்பு வேணாமா? உடலுக்கு மட்டும் அந்த இழைப்பு இருந்தா போதாமா? இந்த உயிருக்கு இழைப்பு வேணும்னு சொல்லி இறைவன் அந்த உயிருக்கு இழைப்பு கொடுக்கின்ற அந்த நேரத்திற்கு மரணம் எடுத்துட்டு, இந்த உடல்ல இருந்து எடுத்து இந்த சட்டையில இருந்து எடுத்து இன்னொரு சட்டைக்குள்ள அப்படி போடுவார். நடுவுல கொஞ்சம் இழைப்பு, எப்படி உறக்கம் வருது, என்ன ஆச்சு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன தெரியல. இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகின்றோமே, அந்த இந்த உடல்ல இருந்து அந்த உடலுக்கு போகின்ற அந்த நடுவுல என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி என்ன நடக்கிறது என்பதாக தெரியாத நிலையிலே இந்த உடலிலே இருந்து இன்னொரு உடலுக்கு அதை மாற்றுகின்றார், இந்த உயிருக்கு இழைப்பு ஆற்றுகின்றார் என்பது மரணம் என்பதுதான். அப்படி இந்த உறக்கம் என்பது இந்த உடலுக்கு அவசியம். ஆனா உறக்கம் என்பது எதுவுமே எக்ஸஸ் ஆ போனா தவறு, எக்ஸஸ் ஆ போனா தவறு இல்லையா? அமிர்தம் எவ்வளவுதான், அந்த அமிர்தம் என்ன ஆகும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, தூக்கமும் அப்படிதான். இந்த உறக்கம் என்பதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவார்கள் ஞானி. வள்ளல்பெருமான் சொல்லுவார், எனக்கு இந்த உறக்கம்னு சொல்ற ஒரு அந்த உறக்கத்துல இவ்வளவு விழிப்பு நிலையில பெருமான்கிட்ட வேண்டியிருப்பார், சுவாமி நீ வரணும், எனக்கு அருள் செய்ய வேண்டும், எனக்கு நிற்க வேண்டும், எனக்கு உன்னுடைய பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும், இவங்களுக்கு கொடுத்தியே அது மாதிரி கொடுக்கணும், சுந்தரமூர்த்தி சுவாமியை கொடுத்தியே அது மாதிரி கொடுக்கணும், மாணிக்க வாசகரை கொடுத்தியே அது மாதிரி கொடுக்கணும்னு வேண்டிட்டு இருப்பார். அப்படி வேண்டதுக்கு அப்புறம் உறங்க போயிடுவாராம். உறங்கிட்டு விழிச்ச உடனேயே தோன்றுமா, ஐயோ இறைவன் நாம் உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல வந்துட்டு இவனுக்கு கொடுக்கலான்னு வந்துட்டு ஐயோ உறங்கிட்டு இருக்கிறான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி போயிட்டாருன்னா ரிட்டர்ன் போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி உறங்குகின்ற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவாங்க. உணவும் அப்படிதான், நாக்கு சுவையும் அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டு வருவார், உணவையும் அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டே வருவார். உறக்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கட்டுப்படுத்தி உண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. ஆனா உறங்கவே கூடாதுன்னு சொல்லு, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேன்னு, அவமே காலத்தை போக்குதல், அப்ப அவமே போக்காமல் தவமே செய்தல் என்பது நிலைதான் நமக்கு தேவை. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காமல் இறைவனை பாடி தவத்தை பெருக்க வேண்டும். அப்படி இறைவனை பாடுகின்ற நேரமும் இறைவனை நினைக்கின்ற நேரமுமே உண்மையான நேரமாக அமைகின்றது. அப்பொழுது இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு கருத்தையும் சொல்லுகின்றார், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்பதாக சொல்லுகின்ற மணிவாசக பெருமான் ஒரு உட்கருத்தை வைத்து சொல்லி இருக்கிறார். என்னன்னா, நாம் நினைக்கிற மாதிரி வெளியிலே இருக்கக்கூடிய கண்ணை போல அகத்திலேயும் அந்த அறிவு விழிக்க வேண்டும், அகக்கண் திறக்க வேண்டும். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம், அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக உய்ய யான் உய்ய, என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, ஓங்காரமாய் நின்றல் என்பது உள்ளுக்குள்ளே வழிபாடு செய்தது. அப்ப உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை வழிபாடு செய்தல் என்பதுதான் அகக்கண் திறத்தல். வெளியிலே இருக்கக்கூடிய கண் எவ்வளவு முழிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், கண்ணை தூயின்று அவமே காலத்தை போக்காதேன்னு சொல்லிட்டார். சரி, இனிமே நான் தூங்குறதே இல்லை, விழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணா என்ன பிரயோஜனம்? நீ விழிச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? உனக்கு உள்ளுக்குள்ளே சிவமானது உயிருக்கு உயிராக விளங்குகின்றது என்பதை உணர வேண்டும். அதனாலதான் சித்திராபத்திலே சொல்லுவார், விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தேன். கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னு சொன்னா வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பார், வச்சகன் வாங்காம பாப்போம், வச்சகன் வாங்காம பாப்போம். கான்சன்ட்ரேஷன் அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன், வாத்தியாரே அசைந்து கொடுவார், பேசுறது அப்படியே பார்த்துட்டோம். ஆனா பக்கத்துல போய் அப்படி தட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் உண்மையிலேயே அவன் தூங்கிட்டு இருக்கான். விழிச்சுக்கிட்டே தூங்குறத பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன், நல்லா விழிச்சுட்டு இருப்பான், ஆனா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தூங்கிட்டு இருப்பான். அப்படி இந்த உலகத்துல விழித்து கொண்டிருக்கின்ற நிலை அல்ல, உள்ள கருத்தினை உணர் விழித்திருக்கின்ற நிலை, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்பதாக சொன்ன நிலையானது உறக்கத்தை நீக்குகின்ற நிலை மட்டுமல்ல, உண்மையான பொருள் சிவம் என்பதை உணர்கின்ற நிலைதான் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்க. அப்படி அவமே காலத்தை போக்காத அந்த நிலைக்கு சிவத்தை உள்ளுக்குள்ளே வைத்து அவரை எப்பொழுது சிவத்தை உணர்கின்றோமோ அப்பொழுது நாம் விழித்த நிலையிலும், பஸ் வந்துருச்சு நின்றுட்டு இருக்கிறாரு போக வேண்டிய பஸ் பக்கத்துல இருக்கிற நண்பன் கூட சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறாரு, பஸ் கொஞ்சம் வந்துட்டு அவர் போக வேண்டிய பஸ் வந்து திருப்பி போக போகுது, என்னங்க உங்க பஸ் வந்துருச்சு பாருங்க, உடனே ஓடி போய் அந்த ரன்னிங் பஸ்ல ஏறின உடனே அந்த கண்டக்டர் சொல்லுவார், என்னையா இவ்வளவு நேரம் தூங்கிட்டாரு, பஸ் வந்தது தெரியல. அவன் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கேப்பான், இவ்வளவு நேரம் தூங்கிட்டார்கள். அப்ப தூங்கி கொண்டு இருந்தல் என்பது நான் பண்ண உண்மையாவா தூங்கிட்டு இருந்தேன் இல்லையே, நான் வேறு ஒரு விஷயத்திலே நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது தூங்குதல் என்பது, இறைவனிடத்திலே கவனத்தை செலுத்தும் போது விழிப்பது என்பது. இறைவனிடத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் கவனத்தை செலுத்துகின்றோமோ அப்பொழுது விழிப்பு நிலை, உலக விஷயத்திலே கவனத்தை செலுத்துகின்ற போது உறங்கும் நிலை, அது அவமாகிய நிலை. அந்த நிலைக்கு கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. இது அற்புதமான ஒரு நிலை. இரண்டாவது விஷயம் மருந்து. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேன்னு சொன்ன அவரு இரண்டாவது விஷயம் சொல்றார், இறைவனுக்கு மருந்துன்னு சொல்றாரு. மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த மருந்தை இந்த பாடலினுடைய தலைப்பாக, ஒரு சொல் தலைப்பாக அவர் எடுத்துட்டார். மருந்து, இறைவனை மருந்து, விண்ணுக்கு ஒரு மருந்து. அந்த மருந்து என்று சொல்லக்கூடிய மருந்திற்கு வள்ளுவர் பெருமான் அற்புதமான ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். மருந்து என்ற அதிகாரம், மருந்து என்ற அதிகாரம் 95வது அதிகாரம் 950வது குறள், மெடிசன் அப்படின்ற தலைப்புல வருது. மருந்து அப்படின்னு சொன்னா என்ன? உற்றவன் தீர்ப்பான், மருந்து உடை செய்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. மருந்து என்பதாக சொன்னா என்ன? மருந்துன்னா உற்றவன் தீர்ப்பான், மருந்து உழை செய்வான். இது நாளும் சேர்ந்தாதான் மருந்து. மருந்துன்னு சொன்னா நம்ம உடனே வெறும் மருந்து மட்டும் நமக்கு ஞாபகம் இல்ல இல்ல. மருந்துன்னு சொன்னா என்னன்னா சொல்றேன் பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்றேன். பேஷண்ட், ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பிசிஷன், அந்த உற்றவன் என்பவன் பேஷண்ட். ரெண்டாவது பிசிஷியன், ரெண்டாவது பிசிஷியன், மூன்றாவது தான் மெடிசின் மருந்து. மூன்றாவது, நாலாவது ஒன்று சொன்னார் பாருங்க, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது, உழை செய்வான் அப்படின்னு சொன்னா நர்ஸ். நான்காவது சொன்னது நர்ஸ். பேஷண்ட், பேஷண்ட்னு சொன்னா பெருமானே பேஷண்ட் இல்லை. யார் நோய் இருக்கின்றார்களோ அந்த நோய்க்கு உரியவர்களிடத்திலே அவர்களோடு அவர்களாக கலந்த நிலைக்கு உற்றவன் என்ற நிலை. இந்த உயிரோடு ஒன்றாய் நிற்கின்ற நிலைக்கு உற்றவன். அவனே நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. இறைவன் வந்து நோயாளியாக இல்ல இல்ல, இறைவன் நோயாளியோடு நோயாளியாக இருந்தாதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி அவனுக்கு வைத்தியம் செய்ய முடியும். நீங்க உங்களுக்கு வைத்து வலின்னு சொன்னா நான் வேறாக இருக்கின்ற பொழுது ஏதாவது மருந்து கொடுத்து அப்பப்ப குறையுதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசன் எழுதுவாரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, என்ன பண்ணுமா குறையல உனக்கு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசனை நிறுத்திட்டு இன்னொரு மெடிசன் கொடுக்குற பாரு இதை சாப்பிடு அப்படின்னு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையல் கத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். மெடிசனை எப்ப மாத்தி மாத்தி எழுதுறாரோ டாக்டர் கிட்ட உஷாராயிட்டோம். மெடிசனை மாத்தி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் போன உடனே ரூட் காஸ் கண்டுபிடிச்சிடணும். வயிற்று வலின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு வாங்கி அதற்குரிய ரூட் காஸ் மூல காரணத்தை கண்டுபிடிச்சு பாசவேற அப்படி அறுப்பவர் தான் மருத்துவர். பாசவேர் அறுக்கும் பழம்பொருளாக விளங்கக்கூடிய சிறந்த மருத்துவர் சிவபெருமான் மட்டுமே என்பதாக மணிவாசக பெருமான் நிறுவனம். மித்ததெல்லாம் ரூட்டை விட்டுரும், காசை மட்டும் பார்த்து அப்பப்போ அழுத்திருப்போம். நோய் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். பிறவியாகிய நோய் நமக்கு முழுமையாக நீங்க வேண்டும் என்பதாக சொன்னால் நோயை மட்டும் நாடக்கூடாது, நோயினுடைய முதலை நாட வேண்டும் என்பதாக காட்டியது சைவம். இங்கு எதியா ரூட் காசு? பெருமான்ட்ட சிவபெருமான்ட்ட போய் நின்ன உடனே ஏன் இவனுக்கு எவ்வளவு என்ன எவ்வளவு கணக்கு வழக்கு அப்படின்னு பாப்பாரு. வினை, வினையினுடைய மொத்த நிலையையும் பாசத்தையும் அப்படியே வேரோட புடுங்கி அப்படி அழைத்து கொள்வார். வினை வழுவா வண்ணம் அருமே. இந்த வழுக்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது. அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சு, வெட்டும் போது இப்படி விழுந்துருச்சு அப்படி விழுந்துருச்சு, சரியா வெட்ட முடியல, வேர் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு, அது கொஞ்ச நாளே இருக்கு அப்படின்னு விட்டா அடுத்த நாள் அது வளர்ந்து அடுத்த வருஷம் அது ஒரு மரமா ஆயிடும். அதனால நான் கொஞ்சம் கூட விடாமல் வேரோடு முழு மட்டுமே என்பதை நிறுவுகின்ற இடம் மருந்து என்ற இடம். தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை. நோய் தீர்ப்பது என்பது ஒன்று, நோய் தீர்த்து அருள் செய்வது என்பது இரண்டாவது நிலை. இது யாருக்கு கிடையாது. நோயை வேணா நீக்கிடலாம், ஆனா நோய் தீர்த்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் பில்லு இல்லாம வைத்தியம் பார்க்கிற ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டுமே. நீங்க தெரிஞ்சுங்க, சிவபெருமான் மட்டும்தான் பில்லு இல்லாம. நீங்க பேஷண்ட் வெளியில வர்ற போது பில்ல பார்த்தானா திருப்பி இம்பேஷண்ட் ஆகி உள்ளபடும். பேஷண்டா தான் இருந்தான் அவன். வெளியில வரும்போது நீங்க அவனுக்கு கொடுக்கற பில்ல பாத்தீங்கன்னு சொன்னான், அவ்வளவுதான். ஆனா சிவபெருமான் பில்லே இல்லாம, ஒன்னும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் இல்லாம, சர்வீஸ் டாக்ஸ் இல்லாம, எந்த விதமான டாக்ஸும் உங்களுக்கு போடாம, வித்தவுட் டாக்ஸ் ஃப்ரீயா வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரே கடவுள் எங்கள் சிவம் தான் என்பதாக காட்டுவது மருந்து என்ற இடம். அவர்கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னா எந்த விதம் அது மருந்து, நோய் நீக்கி அந்த இன்பத்தை தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை. அப்பர் பெருமானுடைய வாக்கு அப்படி மருந்து என்ற நிலை இரண்டாவது இந்த நிலை. மூன்றாவது ஒரு பதிக ஒரு பாடலோடு இன்றைய திருவம்பாவை வகுப்பினை நிறைவு செய்யலாம் என்பதாக இருக்கிறேன். இது எண்ணப்பதிகம் என்று சொல்லக்கூடிய பதிகம். இந்த எண்ணப்பதிகம் மற்றைய பதிகங்களில் இருந்து ரொம்ப ஒரு மாறுபட்ட ஒரு திருப்பதிகம் எண்ணப்பதிகம். இந்த எண்ணப்பதிகத்திலே மணிவாசக பெருமானுடைய அந்த வாக்கும் அவருடைய அனுபவமும் ஆகா. திருவாசகம் மணிவாசக பெருமான் எல்லாம் அனுபவிச்சுட்டாருங்க. எப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் இந்தனுக்கு அருளி இருள் கடித்து உள்ளத்து எழுதுகின்ற ஞாயிறு என்று வணங்கி வணங்கி அந்த சோதியை வணங்கி உள்ளுக்குள்ளே சிவமாம் தன்மை பெற்று சிவமான பேரானந்தத்தை என்றும் நிரந்தரமாய் அருளக்கூடிய நிலையிலே ஆடகச்சி மணிக்குன்றே இடையரா அன்பு நின்று ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம் உடையானே என்கின்ற நிலையிலே இடையரா அன்பும் நிரந்தரமான அன்பும் என்றும் குறையாத நிலையிலே அனுபவித்த மணிவாசக பெருமான் நமக்காக அருளை செய்த திருப்பதிகம் எண்ணப்பதிகம். இந்த எண்ணப்பதிகம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பொருத்தி பொருத்தி சிவத்தினிடத்தே வணங்கி அது வழிபட்டு பேரானந்த நிலையிலே அதை உயர்த்த வேண்டும் என்கின்ற நிலையிலே உயர்த்த செய்யும் ஒரு பதிகம் தான் இந்த எண்ணப்பதிகம். இந்த எண்ணப்பதிகம் எப்படி அமைந்திருக்கிறார்னு சொன்னா, திருவாசகம் என்ற இந்த திருவாசகத்தில் எண்ணப்பதிகம் என்பது ஒரு வீட்டினுடைய மாடிக்கு போகணும்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடிக்கு போகணும்னா எப்படி போறது? மேல் மாடிக்கு போறதுக்கு எப்படி போவீங்க? பின் பைப்போடியா இருக்கு. மேல் மாடி, மேல் மாடிக்கு ஏறும் பொழுது படி வழியா தானே ஏறும். அப்படி ஒவ்வொரு படியா ஏறி 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 நாம மேல் மாடிக்கு போகணும். அப்படி ஒவ்வொரு படியா ஏறி மேல் மாடிக்கு நாம முயற்சி செய்து மேல் மாடிக்கு போகணும். ஆனா சில ஷாப்பிங் மால்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு படிக்கட்டு வச்சிருக்கோம், அதுக்கு பேர் எஸ்கலேட்டர். இந்த எஸ்கலேட்டர் அப்படின்ற எஸ்கலேட்டர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய வேணாங்க. மே அந்த மொத்த ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, முதல் ஸ்டெப்ல எடுத்து அப்படி காலை வச்சுட்டீங்கன்னா போதும், படியே உங்களை மேலே ஏற்றி கொண்டு போய் அங்கே மேல் மாடியில விழுவதை போல மற்றைய நூல்களை முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து நாம் மேலே ஏறணும். திருவாசகம் என்ற திருவாசகத்திலே ஒரு படி எடுத்து வைத்தால் அது தானாகவே மேலே கொண்டு போய் மேல் மாடியாகிய சிவத்தின் இடத்திலே செலுத்தும் எஸ்கலேட்டர் திருவாசகம். அந்த எஸ்கலேட்டர்ல ஒரு எஸ்கலேட்டர், ஒரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர் இந்த எண்ணப்பதிகம். அப்படி இந்த ஒவ்வொரு பதிகமும் ஒரு ஒரு எஸ்கலேட்டர். சும்மா ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு எஸ்கலேட்டரை வச்சு கும்பலா உள்ள போய் அடிச்சுட்டு போற கடையெல்லாம் இல்ல. 51 எஸ்கலேட்டர் சிவபெருமானுடைய மேல் மாடிக்கு போறதுக்கு. இன்னைக்கு 51 எஸ்கலேட்டர் இருக்கிற ஷாப்பிங் மால நான் அது வரலும் பார்த்ததே கிடையாது, எங்க இருக்குன்னு தெரியல. 51 பதிகங்களாகிய 51 எஸ்கலேட்டரை வச்சு சிவபெருமானுடைய மேல் மாடிக்கு போறதுக்கு அடிச்சுக்கிட்டெல்லாம் போகாத, சும்மா சாதாரணமா இயல்பாகவே எங்கள் பெருமானிடத்திலே கொண்டு போய் உன்னை சேர்க்கும் ஏதாவது ஒரு எஸ்கலேட்டரை பிடிச்சிட்டு போன்னு சொன்ன 44
பாடி நிறைவு செய்ய.
இன்னொரு ஒன்னு இன்னொன்னு கனெக்ட் பண்ற இடம் அற்புதம் திருவாசகம். எப்படி உங்களுக்கான
முடியுமா அப்படின்னா இல்ல இல்ல, இந்த கண்ணினே பார்ப்பதற்கு அவன் இன்னொரு கண்ணு கொடுத்தான். யாரு? சிவபெருமான். அவன் கொடுத்த கண் எது தெரியுமா? தன்னுடைய கருணையாகிய கண். அந்த கண் காட்ட நான் கண்டேன், நானா பார்த்தேன் இல்ல, சிவம் காட்ட நான் கண்டேன். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி. அந்த கண்ணால பார்க்கணும். த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர்ல மூன்றாவது ஒரு கண்ணாடி போட்டா டெப்த் தெரிகிறத போல, மூன்றாவது ஆகிய கண்ணாகிய கருணையை காட்டி அந்த கண்ணினாலே சிவமானது தன்னுடைய திருவடியை காட்டியது. ஆகையினாலே அவன் அருளாலே அவன் தான் நான் வணங்கினேன். அப்படி கண்ணுக்கு இனியானாக விளங்குவது சிவம், மருந்தாக விளங்குவது சிவம். இப்படி மருந்தும் கண்ணுக்கு இனியானாக விளங்குகின்ற இந்த சிவத்தை எண்ணாமல் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்கின்ற அற்புத உபதேச வாக்கினை எடுத்து சொல்வது நான்காவது திருப்பாடல் என்பதாக சொல்லி, நாளைய தினம் ஐந்தாவது திருப்பாடலை நாம் சிந்திக்கும் முகமாக நம்முடைய எண்ண பதிகம் 44 ஐந்தாவது பதிக அந்த பாடலை எல்லோரும் சிந்தித்து வர வேண்டும் என்பதாக சொல்லி இன்றைய ஒரு சொல் தலைப்பாக நமக்கு கிடைத்தது மருந்து. மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து தான் நமக்கு சிவமே மருந்து. மருந்தவை மந்திரம் மற்றும் மறுமை நெறியவை. அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், மருந்து. அப்படி வான்மையூர் ஈசன் மருந்தாக விளங்குகின்றான் என்ற பல இடங்களிலே திருமுறையிலே சிவத்தை மருந்து என்பதாக சொல்லுகின்ற இடங்களெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக சொல்லி இன்றைய நான்காவது திருப்பாடலை மீண்டும் நாம் ஒரு முறை ஓதி இந்த திருவம்பாவை வகுப்பினை நிறைவு செய்கின்றோம். திருக்கோயில் நாளைக்கு சொல்றேன்.
Gracias.